ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
விஞ்ஞானிகள் பிள்ளையாளர்கள் அனாதையே நம்மை விட அறிவு வளர்ச்சியில் அவர்கள் சிறந்து இருக்கின்றனர். ஆனா எல்லாரும் எல்லா நிலையும் எட்டலாம், அனாதையர்கள் இருக்கலாம், எல்லாரும் எட்டலாம். ஏன்னா இப்போ விஞ்ஞானவர்கள் தான் முத்தி பெற்று விடுவார்கள். ஏன்னா அடுத்த விஞ்ஞானிகள் யாரு போறாங்க? பிரளயாளர்கள். பிரளய காலத்தில் வீடுகள் ஏதாவது எழுதுவார்கள்னா அப்புறம் திரும்ப அடுத்த சிருஷ்டி காலத்துல பிரளயாளர்களே இருக்க மாட்டாம போயிடணுமே அப்படின்னா சொன்னா சகலர்களும் என்ன செய்யார்கள்? அவர்களும் படிமுறையில பிரளயாளர்கள் ஆகின்றார்கள், விஞ்ஞானிகள் ஆகின்றார்கள். நம்ம நாயன்மார்கள்னா முத்தி பெற்றார்கள்னா மிக இந்த சகலர்கள் வாழ்கின்ற இந்த சகல ஆன்ம வர்க்கத்தில் அவர்கள் வந்து தோன்றி அந்த விஞ்ஞானிகள் பிரளயாளர்கள் விஞ்ஞானிகள் அந்த வர்க்கத்தெல்லாம் தாண்டி பரமுத்தியே பெற்று விட்டார்கள். அப்புறம் என்ன இருக்கு? நாம வந்து பிரளயாளர்களா இல்லையே விஞ்ஞானிகளா இல்லையா நம்ம எங்க வேண்டியது? நம்ம சகல வர்க்கத்துல வந்து தோன்றி நம்ம நாயன்மார்கள் எழுந்து விட்டார்கள். அவர்களும் எட்ட முடியாத நிலையெல்லாம் எட்டி விட்டார்கள். கோணியில் போய் பிறவாமையில் நாளெல்லாம் போக்குகின்றோம் அவமேன்னு சொல்லி அவர்கள்லாம் மேலுலகத்தில் உள்ளவர்கள் வரைஞ்சி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நமக்கு கிடைத்த வாய்ப்பு தான் பெரிய வாய்ப்பு. அதே அந்த வழிபாட்டை செம்மையாக செய்வதற்கு ஏற்ப அந்த தத்துவ செய்திகளை தான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கூடுதலாக கிடைத்துள்ளது. அதனால அங்க அந்த ஆன்மாவுடைய தனித்தனி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அறிவு நிலையில அந்த பக்குவத்தில் வேறுபாடு இருப்பதனால அந்த ஆணவனத்தினுடைய மறைப்பும் ஆன்மாக்களோடு வேற வேற மாதிரி இருக்கிறது. அதனால அந்தந்த ஆன்மாவினுடைய நிலையை உள்நிலையை ஆராய்ந்து அறிகின்றார். அறிந்து இந்த சரீரத்தை கொடுக்கின்றார். ஒரே மாதிரி இருக்கிற சூக்ம சரீரத்தை கொடுக்கின்றார். அது எதை கொடுக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா? அதுக்கு ஒரு ஓவி சொல்றேன். என்னன்னா கண்ணால காண முடியாதவர்கள் இருக்கின்றார்களே, கண்ணால காண முடியாதவர்கள், பார்வை திறன் அற்றவர்கள், அவர்களுக்கு ஒருவர் ஊன்றுகோல் கொடுப்பது போல இருக்கின்றது. கற்புலனால் காணார்தன் கை கொடுத்த கோலே கோல். கற்புலன் சொன்னது அந்த கண்ணாகிய பொறியை தான் சொல்லியிருக்கார். கண்ணாகிய பொறியின் துணை கொண்டு காண மாட்டாதவர்களாக பார்வை திறன் இழந்தவர்களாக இருப்பவர்களுக்கு அவர்கள் கையிலே கொடுத்த கோலே கோல், அந்த கோல் கொடுக்கும் செய்கையை போல பொற்புடைய மாயை உணர்ப்பின்கண். அழகிய மாயைன்னா அந்த மாயா காரியங்கள், அந்த மாயா காரியங்களை கூட்டியிருக்கின்றார். முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து முற்பால் தனு முற்பால் சொல்லிட்டதுனால இது வந்து சூப்பர் சரீரத்தை குறிக்கும் என்று பாடியத்தில் சுவாமிகள் விளக்கம் தருகின்றார். முற்பால் தனுங்கிறதுனால அந்த தன்னுடைய கரணங்கள் இருக்கின்றன. சூக்ம சரீரம் தனுனா சரீரம் உடம்பு. இந்த சூக்ம சரீரத்தில் கருவிகள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ கலாதிகள் பார்த்தோம், அந்த கரணங்கள் பார்த்தோம், தன்மாதிரிகள் பார்த்தோம். இதெல்லாம் சூக்ம சரீரத்திலே இருக்கின்றன, கரணங்கள் இருக்கின்றன. புவனங்கள் போகங்கள் அது பின்னால்தான் நம்ம கூட்டி பண்ணும். பின்னால கூட்டி சூழ உடம்பு கொடுத்த பிறகுதான் புவன போகங்கள், அதை நம்ம பின்னால கூட்டி உரைக்க வேண்டும். தனுகரணம் முற்பால் தனுகரணமும் தந்து அவற்றால் அந்த தனுகரணங்களாலே மனம் முதலாய் வந்த விகாரத்தால், மனத்தின் காரணமாய் வந்த விகாரத்தால். விகாரம்னா என்ன? வேறுபாடு. விகாரம் என்றால் வேறுபாடு. நாம வந்து பேச்சு வழக்குல அது விரும்பத்தகாத முறையில் இருந்தால்தான் விகாரம்னு சொல்றோம். புரியல, விகாரம்னா அதுக்கு ஒரு வேறுபாடு. சிவபெருமானி நிர்விகாரி என்பாரு. எந்த வேறுபாடுகளுக்கும் உட்படாதவன், எப்போதும் ஒரே தன்மையில் இருக்கிற சத்து. அதனால அவன் நிர்விகாரிமான். விகாரம்னா என்ன? வேறுபாடு. ஆகவே அந்த முற்பால் தனு என்று சொல்லக்கூடிய முதலில் வழங்கப்படுகின்ற தனு, முதலில் கொடுக்கப்படுகின்ற அதே உள்ள கரணங்களையும் தந்து அவற்றால் அந்த சூக்ம தனுகரணங்களால் மனம் முதலாய் வந்த விகாரத்தால். அந்த சூக்ம சரீரத்தில் பல கருவிகள் இருக்கின்றன. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா மனம். அதுலதான் அந்த சிந்தனை வெளிப்பாடு நிகழ்வு. அதனால மனம் முதலா, இந்த இடத்துல மனம் முதலாக அப்படிங்கிற இடத்துல என்ன, அந்த முதல் என்பது காரணம்னு கொள்வோம். இது சிவஞான பாடிப்பு வந்த விளக்கம். இந்த இடத்த ரொம்ப முக்கியமாக வச்சு இதுக்கு வந்து நிறைய விளக்கம் வந்திருக்கின்றார்கள் பாடியது. அப்போஸ்தலருடைய என்ன சொல்றாங்கன்னா மனம் முதலாய் அப்படின்னு ஒரு இடத்துல முதல் என்பது காரணம் என்று பொருள். மனம் காரணமாக வருகின்ற விகாரம், விகாரம்னா வேறுபாடு, நல்ல சிந்தனை தீய சிந்தனை என்ற வேறுபட்ட சிந்தனைகள், அதான் வேறுபாடு. மன முதலாய் வந்த விகாரத்தா வினை இரண்டும் காட்டி, நல்ல சிந்தை தீய சிந்தை அதற்கேற்ப நல்வினை தீவினை, இந்த இரண்டையும் அங்க வந்து ஏற்படுத்துற ஆன்மா எடுக்க ஆன்மாவை நல்வினை தீவினைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த ஆன்மாவுக்கு உருவாக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மலமறைப்பு ஒரே மாதிரி, ஏன் ரெண்டு விதமா சிந்திக்குது ஆன்மா, அதனாலதான இரு வேறு விதமா சிந்திப்பதனாலதான் இந்த வேறுபாடுங்கிற பொருள்ல விகாரம்னு வச்சோம். ஏன் அப்படின்னா ஒரே ஆன்மாவே நல்லதையும் சிந்திக்கிறது தீயதையும் சிந்திக்கிறது, ஏன் அப்படின்னா இந்த மலமறைப்பு ஒரே மாதிரி இருக்காது. அனாதி கேவலத்துல முழுமையா மறைச்சிருக்கும். இந்த சரீர சூப்ப சரீரம் கொடுத்த உடனே அந்த மலமறைப்பு அது வந்து குறையும் கூடும். இப்ப நாம நம்முடைய ஸ்தூல சரீரம் பெற்று நாம இருக்கின்ற இந்த பிறவியில வச்சு பாருங்களேன், எண்ணங்கள் வந்து எழுச்சியான எண்ணங்கள் எப்போதுமே வந்துடுகின்றனவா, எப்போதும் வருவதுதான் சிறப்பு. ஒரே எண்ணத்துல நிலைச்சிருக்க முடியுதா இல்லையா? ஒரு பொருளை நாம வந்து மறந்து வச்சுட்டு போறோம், நாம தான் கொண்டு வந்திருக்கோம் பொருளை, நான் தான் அந்த பொருளையை கொண்டு வந்திருக்கேன் இங்க வச்சிருக்கிறேன், போகும்போது மறந்து போய் வச்சுட்டு போக போறேன், சார் ஞாபகம் கொடுக்க போறாங்க. எதனால இப்படிலாம் நிகழுது? அந்த மறைப்பும் நினைப்பும் மாறி மாறி நம்மிடம் தோன்றுவது எதை காட்டுகிறதுன்னா அந்த மலை மறைப்பு வந்து நிலையாக இல்லை, அது கூடுது குறையுது, கூடி குறைஞ்சு இப்படி வருவதனால நம்முடைய அறிவு வந்து மடங்கியும் விளங்கியும் இப்படி மாறி மாறி வரும்னு பாடி சொல்லுவார். எப்போ அந்த கொஞ்சம் அந்த ஆணவமான மறைப்பை நீக்கி இந்த சரீரத்தை கொடுத்துட்டாரோ கூடியும் குறைஞ்சும் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மன மறைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது அந்த தீய சிந்தனையும், அது குறைவாக இருக்கும் போது நல்ல சிந்தனையும், இப்படி நல்ல சிந்தனையும் அப்ப வந்து மலச்சார்போடு இருக்கும் போதுதான் வருது. மலச்சார்பு குறைவா இருக்கு அவ்வளவுதான், இந்த மன மறைப்பு குறைவா இருக்கு. அது நல்ல நல்ல வினையும் மனம் சார்ந்தது தான், ஏன்னா நல்வினையிலும் சில குறைபாடுகள் உண்டு. இந்த நல்வினையை நாம் செய்கிறோம்னு நினைக்கிறோம், நாமே செய்கிறோம் நினைக்கிறோம், அதுதான் அந்த குறைபாடு. அதுதான் குறைபாடு, நாம் செய்கிறோம், செய்து நல்வினை தான் பாராட்டக்கூடியதுதான், அதுக்கு நல்ல பிறவி நல்ல போகங்கள் தான் கொடுக்கிறாரு, ஆனா அதுக்கு வீடு பேர் கொடுப்பதில்லை. ஏன்னா வீடு பேர் அளவுக்கு அந்த நல்வினை அவரை தகுதிப்படுத்தவில்லை. ஏன்னா நல்லவினையா செய்யறாங்க, செய்யக்கூடிய தகுதி நமக்கு இயல்பாகவே உள்ளதா, நாமே இதை செய்து விடுகிறோமா? நம்முடைய அறிவு இயல்பாகவே விளங்கக்கூடிய அறிவா? அறிவு இயல்பாகவே விளங்கினால செயல் நாமளே செய்தோம் சொல்ல முடியும். அந்த பக்கங்களை பத்தி தான் சிந்திக்காமல் ஏதோ நல்லது செய்யணுங்கிற அளவுக்கு. அதனால அப்படி இருக்கிறதுனால அந்த நல்வினையும் ஆணவமல சார்போடு இருக்கும் போதுதான் உயிரால செய்யப்படுது. அது இருள் செயல் இருவினை, அதனாலதான் இருவினையும் இருள் செயல் இருவினை. ஆகவே மற்ற பின்னாடி உள்ள அறங்களை சொல்லக்கூடிய அதிகாரங்கள் தான் எல்லாரும் படித்து எல்லாரும் பின்பற்றலாம் எளிதாக சொல்லியிருக்கின்றார். ஆனா கடவுள் வாழ்த்த பூஜை கடமை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவர் சொல்லியிருக்கின்ற அந்த ஞான செய்திகள் பலவற்றை சொல்லியிருக்கின்றார் சில அதிகாரங்கள்ல. அந்த நிலையாமை, உறவு, மெய்யுணர்தல், அவாறுதல், அந்த அதிகாரங்கள் பொருள் எல்லாம் நல்லா விளங்கிருக்காதான் கடவுள் வாழ்த்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது அதை படிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான். ஆனா அது ஒரு நல்லா உணரணும்னா அது இந்த அதிகாரங்கள் நிலையாமை, உறவு, மெய் உணர்தல், அவாறு, இந்த அதிகாரங்கள் எல்லாம் நல்லா உணர்வுணர்தான் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து அவ்வளவு தெளிவானது. இருள் சேர் இருவினையும் எப்படி எளிதா சொல்லிட்டு போயிட்டா இருப்பாங்க சித்தாந்தத்துல, எவ்வளவு செறிவான கருத்து இது. ஆகவே அந்த மல மறைப்பு அது மடங்கையும் அதிகரித்து மாறி மாறி வருவதனால இரு வகையான சிந்தனைகள் இந்த உயிர்களுக்கு உண்டாகின்றன. ஆகவே அதற்கு ஏற்ப அதுவும் உயிர்தோறும் அந்த சிந்தனைகள் வேறு வேறு மாதிரி இருக்கின்றன. நல்ல சிந்தனைகளும் உயிர்தோறும் நல்ல சிந்தனைகள் வேறுபாடு, தீய சிந்தனைகளும் உயிர்தோறும் வேறுபாடு. அதனால என்ன பண்றாரு, புவனங்கள் இவற்றை எல்லாம் படைத்து இந்த மன முதலாக வந்த விகாரத்தால் மனதை காரணமாக கொண்டு வந்த அந்த நல்ல சிந்தனை தீய சிந்தனை என்ற இருவகையான மாறுபட்ட சிந்தனைகளால் வினை இரண்டும் காட்டி அந்த சூக்ம வினைகளை அங்க உருவாக்கி அதனால் பிறப்பாக்கி அந்த சிந்தனைகளின் அடிப்படையிலே சூப்பர் சுரீரத்தை கொடுத்தோம், அதை பெற்று உயிர்கள் சிந்தித்தன, அந்த சிந்தனையின் அடிப்படையிலே அவர்கள் பிறப்பு கொடுக்கின்றனர். அதனால் பிறப்பாக்கி, இதுதான் பிறப்பு, முதல் பிறப்பு எப்படி தொடங்குது செய்யலாம், அதனால் பிறப்பாக்கி அருமையா சொல்லியிருக்கிறார். பிறப்பாக்கிட்டா அப்புறம் எப்ப பிறக்கணும்னா உலகம் வேணும், அப்ப புவனத்தை படைத்து கொடுக்கின்றார். அதான் புவனமும் தந்து அந்த இடத்துல கூட்டணும். பிறப்பாக்கி கை கொண்டும், கை கொண்டும் இப்ப நமக்கு பிறவி கொடுத்தாச்சு, சரி இந்த உயிர்களே வாழ்ந்து வாழ்ந்துவிடும் அப்படின்னு அவர் விட்டா நம்ம வாழ முடியுமா? விடயந்தோறும் நம்முடைய அறிவை அவர் செலுத்தணும், அப்பதான் எந்த விடயத்தையும் நம்மால அறிய முடியும். அதனால பிறவி கொடுத்தும் பெருமான் என்ன பண்றார், நம்மை கை கொண்டிருக்கின்றார். அதனாலதான் உடலும் உயிரும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்றது. கடலின் நஞ்சமது உண்டவர் கைவிட்டால் உடலினால் கிடந்து ஊர்முனி பண்டமே. அதனால கைவிடாம கை கொண்டிருக்கின்றார், உயிரையும் உடலையும் கை கொண்டிருக்கின்றார். ஆக பிறப்பாக்கி பிறவி தந்து ஆரம்பத்தில் ஒண்ணு போல சூப்ப சரீரம் கொடுத்தார். இந்த சூப்ப சரீரத்தை பெற்று உயிர்கள் தத்தம் பக்குவ நிலைக்கு ஏற்ப சிந்தனைகளை வெளிப்படுத்தின, இருவேறு சிந்தனைகளையும் வெளிப்படுத்தின, நல்ல சிந்தனை தீய சிந்தனை, அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப அவற்றுக்கு பிறப்பு கொடுக்கின்றார். பிறப்பு கொடுத்து மேற்கொண்டு அவைகள் வினை செய்வதற்கு என்ன செய்கின்றார், துணையாக இருக்கின்றார். அதான் கை கொண்டும் மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி அந்த தூலதேகம் கொடுத்த பிறவியிலே அறிய வேண்டிய விடயங்களை எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றாரே. அங்க சூப்போதேகம் பெற்று என்ன சிந்திச்சதோ அந்த சிந்தனைக்கு ஏற்ற அனுபவங்களை பெறும் பொருட்டு அதற்குரிய அறிவு விளக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றார். தூலதேகம் கொடுத்து அதற்குரிய அறிவு விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார். சூப்பதேகம் கொடுத்து இந்த உயிர்கள் என்ன சிந்திச்சனவோ அந்த சிந்தனைக்கேற்ற பயன்களை பெறும் பொருட்டு அந்த உயிர்களுக்கு கூலதேகம் கொடுத்து அறிவை விளக்கிக் கொண்டிருக்கின்றார். சூப்பதேகம் கொடுத்த போது உயிர்கள் தாமாக அறிந்து கொள்ளவில்லை, சூப்பதேகத்தின் வாயிலாக முதலன் உணர்த்திதான் உணர்ந்து கொண்டன. அது மாதிரி அந்த சிந்தனைக்கு ஏற்ப இப்ப கூலதேகம் கொடுத்துட்டார். கூலதேகம் கொடுத்த பிறகும் மீண்டும் அவர் தான் உணர்த்துறார். அதான் மீட்டு அறிவு காட்டும், மீட்டுனா மீண்டும், மீண்டும் மீண்டும் ஏன் சொன்னார், சுக்கோதேகம் கொடுத்து எப்படி அறிவை அவர் உணர்த்தினாரோ அது மாதிரி குலதேகம் கொடுத்தும் அவர் தான் அறிவை உணர்த்துகின்றார். ஐந்தாம் சித்திரத்துல பாத்தீங்க, ஐந்தாம் சித்திரத்துல என்ன பாத்தீங்க, உயிரும் இந்த கருவிகளும் கூடி எதையும் அறிந்து கொள்ள முடியாது, உயிரை கருவிகளோடு கூட்டி வைத்து அந்த கருவிகள் வாயிலாக முதல்வன் தான் எந்த விடயத்தையும் அறிவிக்க வேண்டும். ஆகவே கண்ணால் நாம் பார்க்கின்றோம்னா உயிராகிய நம்மை கண்ணோடு சேர்த்து அந்த கண் வாயிலாக ஒரு உருவத்தை முதல்வன் தான் காட்டுகின்றான். அல்லது கண்ணால் கண்ணின் துணை கொண்டு உயிரால் காண முடியாது, கண்ணால் காண முடியாது, இல்லையா, கண் வந்து கருவிதான், கண்ணின் துணை கொண்டு உயிர் காணுகின்றது அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஒரு நிலைதான், கண்ணின் துணை கொண்டு உயிர் தானாக கண்டுகொள்ள முடியாது. கண்ணை மண்ணோடு உயிரை சேர்த்து கண்ணின் வாயிலாக முதல்வன் தான் ஒரு உருவத்தை காட்டுகின்றான், ஆனால் மறைந்திருந்து இந்த வேலையை செய்கின்றான். ஆகவே நாமே காண்பதாக கருதி கொள்கின்றோம், நாமே காண்பதாக கருதி மறைந்திருந்து இதை செய்கின்றான். எப்ப தன்னை நமக்கு காட்டுவானோ அப்பதான் வெளிப்பட்டு காட்டுகின்றான். உலகத்தை காட்டும் போதெல்லாம் மறைந்திருந்துதான் காட்டுகின்றான், அப்படிதான் காட்ட முடியும். அதனால வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினைபோட்டு, எப்படி சூப்ப சரீரம் கொடுத்த போது சூப்ப சரீரத்தோடு உயிரை சேர்த்து உயிரின் சிந்தனையை வெளிப்படுத்தினாரோ அந்த சிந்தனைக்கு ஏற்ப கூல உடம்பை கொடுக்கின்றார். அதான் பிறவி, கூல உடம்பு பெறுறதுதான் பிறவி. அதுலதானே இந்த பிறவி அந்த பிறவியின் பிறவி மேலே வருது, மனித பிறவி விலங்கு பிறவி. அதனால கூலதெய்வம் கொடுப்பதுதான் பிறப்பாக்கி, பிறப்பாக்கிங்கிறது கூலதெய்வம் கொடுப்பதுதான். எப்படி சூப்ப சரீரம் கொடுத்து உடனின்று அறிவித்தாரோ அது மாதிரி கூலதேகம் கொடுத்த பிறகும் உடனின்று அறிவிக்கின்றார். அதான் மீண்டும் அறிவிக்கின்றார், மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி. வினை போற்றின்னா அந்த கருணை செயல் போற்றி, நம்மளோட வினை மாதிரி வினை இல்லாது சொல்லளவில் வினை நிற்கிறது சிவபெருமானுடைய அந்த கருணை செயல், கருணை செயல் போற்றி சொல்கின்றார். இப்படி கூல சரீரம் பெற்று உயிர்கள் என்ன செய்கின்றன, விடயங்களை அறிந்து விரும்புதலை செய்கின்றன, வெறுத்தலை செய்கின்றன, இல்லையா, அவைதான் மேல்வினைகள் ஆகின்றன. இப்படி பல நல்வினைகள் பல ஜீவினைகளை உயிர்கள் செய்கின்றன. அந்த வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிர்கள் பெற வேண்டிய பிறப்புகளை நிச்சயித்து, அது எந்த வகையான பிறவியா இருந்தாலும் சரி, அது முதல்வனால் நிச்சயிக்கப்பட்ட பிறவிதான். முதல்வனுடைய திருவருள் ஆணையின்றி எந்த உயிரும் எந்த பிறவியும் எடுக்க முடியாது. எடுத்த பிறவியிலையும் எந்த போகத்தையும் அவன் வரையறுத்த முறையானின்றி அனுபவிக்க முடியாது. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் குவித்தலர் இது. தொகுக்கிற வரைக்கும் தான் அவன் அனுபவிச்சிருக்கான் அனுபவிச்சிருக்கான்னு அர்த்தம். தொகுத்தார்க்கும் குவித்தலர் இதுனா தொகுக்கின்ற வரை அனுபவிச்சிருக்கிறான். தொகுத்ததை கூட அனுபவிக்க அவன் அனுபவிக்கல இல்லையா? இது என்ன சார் பெரிய கொடுமையா இருக்கு? தொகுக்கிறதுக்கு அனுபவிச்சுதான், அது தொகுக்கிறதுக்கே அனுபவிக்க கூடாது. எல்லாம் செல்வம் எல்லா செல்வமும் ஈட்டிக்கோன்னு தொகுக்க அனுபவிச்சுட்டு ஆமா அவ்வளவு ஈட்டினாலும் நீ அதுல இவ்வளவுதான் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு வரையை செய்யறான். உயிருக்கு பிறவி கொடுப்பது உலக போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. உயிர்கள் பண்பட்டு மேலான முத்திரைக்கு வர வேண்டிய நோக்கம் தான். நாம அவன் நோக்கத்தோடு ஒத்து நம்ம நோக்கம் இல்ல, அதனாலதான் நமக்கு அது பிரச்சனையா தெரியும். உலகம் வந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு வாயு, இங்கே இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவனுடைய அந்த திருவுள்ளத்தோடு என்னுடைய சிந்தை ஒத்து போனா எனக்கு தெளிவாயிடும், நோக்கம் புரிஞ்சிடும் இல்லையா? பிறவி பெருங்கடல், பிறவி எப்படி உருவப்படுத்துறாரு? பிறவி பெருங்கடல், கடல் வந்து தங்கி இருக்கக்கூடிய இடமா? கடல் சொல்லும் போது அது கடக்கக்கூடிய இடம், அந்த குறிப்பை வைக்கிறார் அங்க ஓமி சொல்லும் போது. உருவப்படுத்தும் போது சும்மா ஏதோ கவிஞர் ஏதோ உருவப்படுத்துறா அப்படி இல்ல. வள்ளுவர் சொல்றாருன்னா ஒவ்வொரு சொல்லையும் பெரிய குறிப்பு இருக்கும். சரி, பெருங்கடம் போது என்ன சொல்றது? கடந்து செல்ல வேண்டியது. கடப்பதற்கு உபாயம் என்ன? இறைவன் திருவடியை புனையாக பற்றியவர்கள் தான் கடப்பார்கள், மற்றவர்கள் கடக்க மாட்டார்கள். அப்ப கடக்க மாட்டாம இருக்கிறது வந்து அது நல்லது இல்லைங்கிறது பாருங்க. அது பிறவியிலே தங்கியிருக்கும் நினைப்பது கடற்குள்ளே கிடக்கணும்னு நினைப்பது மாதிரி என்று அவர் கேட்கிறார். அதனாலே அந்த வினைகளுக்கு ஏற்ப எந்த ஒரு பிறப்பையும் நிச்சயித்து முச்சை இருவினையால் நிச்சயித்து நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து. சரி, இப்போ சூழலேகம் கொடுத்தாச்சு, ஒரு பிறவியில வாழ்ந்துட்டு பல்வேறு வினைகளை செஞ்சாச்சு, இப்படி இந்த பிறவியிலே அதை விட்டுட்டு இருந்தா இது வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. இந்த பிறவியில பல்வேறு வினைகளை இந்த ஆன்மாக்கள் செய்திருக்கின்றன. அப்ப இந்த வினைகளுக்கு தக்க பலன்களை அனுபவித்தால்தான் இந்த மாதிரி வினைகள் இருந்து விடுபடும். இப்ப தக்க பலன்களை அனுப்புவதற்கு இப்ப கொடுத்துள்ள உடம்போ இப்ப உள்ள சூழலோ பொருத்தமா இல்ல அப்படின்னு கருதுனாருனா வேற ஒரு பிறவி வேற ஒரு சூழல் என்று மாற்றுகின்றார். அப்படி மாற்றும் போது எந்த பிறவியில இருக்கிறான்மா எந்த பிறவிக்கும் மாறலாம். அப்படி ஒரு ஆன்மா மனித பிறவிக்கு வருகின்றது, ஏற்கனவே மனித பிறவி எடுத்த ஆன்மாவோ அல்லது வேற பிறவியில இருக்கிற ஆன்மாவோ மனித பிறவிக்கு வருதுன்னா அது எப்படி அது கருவிலே செல்கின்றது, கருவிலே சென்று அது எப்படி வளர்கின்றது என்பதை எல்லாம் அங்கே சொல்லிக் கொண்டு வருகின்றார். பொற்புடைய தந்தைதாய் போகத்து கற்பமாய் புள்ளி பணி போல் புகுந்தியவரை உட்கொடுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் கம்பசியால் எங்கேனுமாக எடுக்குமென வெங்கும்பி காயக்கற்கொழியில் காத்திருந்தும். நாம பிறந்து வளர்ந்த பிறகுதான் என்ன, பிறந்து இந்த உலகத்துல பிறந்த பிறகுதான் நமக்கு சிவபெருமான் துணையாக இருக்கின்றார் என்பதல்ல, கருவில் இருக்கும் போதே துணையாக இருக்கின்றார். அந்த அற்புதமான செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ நமக்கு தாய் வந்து நம்மை வளர்க்கின்றார்கள் என்று சொன்னால் நம்ம பிறந்து இப்போ உருவம் கொண்டு இருக்கின்றோம் இப்ப தான் வளர்க்கின்றார்களா? கற்பத்தில் இருக்கும் போதே வளர்த்தார்கள். அதனாலதான் தாய்க்கு வந்து தந்தையை விட சிறந்த இடம் அதுதான். தந்தை வந்து பிறந்த பிறகு எல்லாம் நீதி வழி சொல்லி நன்னறி வச்சு எல்லாம் பண்ண முடியும். ஆனா கருவிலை சுமந்த போது வளர்த்தது யாரு? தாய் ஒரு தாய் ஒருவர் தான் இல்லையா? தாய் ஒருத்தி தான். அதனால அது பிறந்த பிறகு நம்ம அதையும் சேர்த்து நன்றி கடன் நினைச்சு பார்க்கணும். பிறந்த பிறகு வளர்க்கறது மட்டும் நினைச்சு பார்த்தா போதாது. அப்போ அந்த தாயின் வயிற்று இருக்கும் போது தூளமாக தெரிவது தாயினுடைய கருணை, ஆனா அதுல உள்ளடங்கு சுருக்கமாக இருப்பது சிவபெருமானுடைய கருணை. அதை இங்க குலப்படுத்துறார். அந்த மாதிரி ஞானாசிரியர் குலப்படுத்தாவிட்டால் அந்த உண்மை நமக்கு தெரியாது. என்ன சொல்ற அப்படின்னா, தாயின் உடலில் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது என்ன ஒரு செயல இருந்து காப்பாற்றுவதற்கு தாயாலே முடியாது. என்ன செயல் அப்படின்னு சொன்னா, எல்லைப்படா உதரத்து ஈண்டியது. தாயின் வயிற்றுல கருவா போயாச்சு அந்த உயிர். சரி, தாயின் வயிற்றுல கருவா இருக்கும் போது அங்க உதரத்தி வயிற்றுல அப்படி ஒரு வெம்மை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, உதரம் என்பது வயிறு, இந்த வயிற்றுல உள்ள வெம்மை உதரத்தின்னாரு. பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர், அதாவது வயிறுனா அங்க சில புழுக்கள் போன்ற உயிர்கள் இருக்கும், இவையெல்லாம் உள்ள இருக்கும் பொழுது அந்த வெப்பம் தாக்கி அந்த கருவை தாக்கிடாமலும் அந்த புழுக்கள் அந்த உயிரை அழித்து விடாமலும் அங்கே காப்பது யாரு? சிவபெருமான் தான். வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும், கும்பிபாகம் போன்ற அந்த உடம்பிலே உள்ள கருக்குழியிலே சிவபெருமான் தான் என்ன செய்தார், அந்த வயிற்றில் உள்ள தீயாலும் அங்கே உள்ள அனாதியே அங்கே கிடந்த அந்த புழுக்களாலும் இந்த கருவானது அழிந்து விடாதபடி அங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார் என்று அந்த பெரிய கருணையை சொல்றார். காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய் எவ்வொருக்கும் ஆசரவே செய்து, அந்த உயிர் முன் ஈட்டிய வினைக்கு ஈர்ப்ப, காமியம்னா கர்மம், கர்மம் என்பது வினை, அந்த உயிர் எப்படி விரும்பியதோ அதுக்கேற்ப எப்படி வினை செய்ததோ அந்த வினைக்கு ஏற்ப ஏய அதுக்கு வினைக்கு ஏற்ப கைகால் முதலாய் எவ்வொருக்கும் இந்த கருவாய் இருந்த உயிருக்கு கை கால் முதலிய எத்தகைய உறுப்புகளும் ஆசரவே செய்து குற்றமர செம்மையாக அந்த உறுப்புகளை எல்லாம் செய்து திருத்தி, அதாவது ஒரு அந்த கருங்கிற தொடக்க நிலையிலிருந்து ஒரு குழந்தை என்ற ஒரு தொடக்க நிலைக்கு அதை கொண்டு வந்து பின்பு யோகிருத்தி அதை யோக நிலையிலே இருக்க செய்து, யோக நிலைன்னு ஒரே சிந்தனை, ஒரே சிந்தனை என்ன சிந்தனை, செம்மையான சிந்தனை, ஒரே சிந்தனை எதையோ ஒன்று நினைப்பதில்லை, செம்மையான திருவருட்பேறு ஒன்றுதான் வேண்டும், திரவி வேண்டாம் என்று பிறவாமையை வேண்டக்கூடிய சிந்தனை. இது எவ்வளவு பெரிய சிந்தனை இது இல்லையா? அதுதான் தாய் கருவில் வாழ் குழவி தாம் எல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே சோமேசா அப்படின்னு சோமேசர் முதுமொழி வென்பாங்கிற நூல சொல்லியிருக்கும். தாய் கருவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் என்ன வேண்டுதான், தூய பிறவாமையை தான் வேண்டுகின்றன. பிறந்த பிறகுதான் பிறப்பின் மேல அதற்கு இருக்கும், அது அப்போ அதுதான் அந்த பிறவாமையை வேண்டக்கூடிய நிலைதான் யோகி விருத்தின்னு சொல்றது. கை கால் முதலிய உறுப்புகளை எல்லாம் அதற்கு வந்து செய்து கொடுத்து இந்த கருவில் இருக்கும் போது அந்த கருவு அப்படியே வளர்ச்சி அடையும் போது கை கால் எல்லாம் உறுப்புகளும் வருகின்றன. அப்படி வளர்ப்பவர் அந்த சிவபெருமான் தான். உள்ள இருந்து அந்த உதரத்தினால் காக்கப்படாமலும் அங்க ஏற்கனவே கிடந்த சிற்றுயிர்களால் அந்த கரு அழிக்கப்படாமலும் அந்த கருவை காத்து அது கை கால் போன்ற உறுப்புகள்லாம் வளர்ச்சி அடைய செய்து அதை யோக நிலையில் இருந்துகின்றார், பிறவாமை வேண்டி இருந்துகின்றார். முன்புக்கு ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லவமே போற்றி, அதன் பிறகு அதனை பிறக்குமாறு செய்கின்றார், அந்த வயிற்று நிலையிலிருந்து பிறந்து வெளிவருமாறு செய்கின்றார். சரி, அப்படி பிறந்து வந்த பிறகு, பிறந்து இந்த பூமிக்கு வந்த பிறகு என்ன ஆகுது? உள்ள கருவில் இருந்த போதுனா தூய பிறவாமையே வேண்டி யோக நிலையில் இருந்தது. உலகில் வந்து பிறந்த பிறகு அம்மாயக்கால் தான் மறைப்ப, கால் என்பது இங்க காற்று என்று பொருள்படும், மாயக்காற்று என்பது ஐம்புலங்களை குறித்தது. மாயக்காற்றுனா என்ன காற்று? அது நானும் ஒவ்வொரு புயல் காற்றுக்கும் ஒவ்வொரு பேருக்கு வரோம். இங்க மாயக்கால் சொல்றாரு, இது என்ன புயல் காற்றுனா இது ஐம்புலங்கள் தான், ஐம்புலங்களாகிய மயக்க காற்று, மயக்கத்தை விளைவிக்கக்கூடிய சூறாவளி. அதாவது நாம கொஞ்சம் நிலையா இருக்கலாம் அப்படின்னா நம்மளை நிலை தடுமாற செய்து மயக்கத்தை விளைவிக்கக்கூடிய சூறாவளி. இந்த ஐம்புலங்களாகிய சூறாவளியிலே இந்த ஆன்மா அகப்படுகிறது. எப்போ இந்த கை கால்லாம் வளர்ச்சி விட்டு கருவில் இருக்கிற வரைக்கும் பிறவாமை வேண்டி யோக நிலையில் இருந்தது. ஆனால் பிறந்து இந்த உலகத்துக்கு வந்தது குழந்தையா தான் இருக்குது. குழந்தையா இருக்கும் போதே அதுக்கு அந்த உலக அசைவம் இல்லை, உள்ளார்ந்து அங்கே வந்து விட்டது. எல்லாத்தையும் பார்த்து புரிந்து கொண்டு ஆசைப்படுகிறது என்று சொன்னால் பிறந்த உடனே அதுக்கு வந்து உள்ள ஆசை சுக்கமா இருக்கிறது. அது விடயங்களை பார்க்கும் போது அந்த ஆசை வெளிப்படுது. ஏன்னா பிறந்தது சொன்ன பிறகே வந்து அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவொழிந்து சொல்லிட்டாரு. ஆனா நல்லது தீயதையும் பகுத்துணரக்கூடிய நிலைக்கு வரல, ஆனா உலகத்தின் மேல ஒரு விருப்பம் வந்துவிட்டது. அப்போ நாம நினைக்கலாம் உள்ள அது திருவானை வேண்டக்கூடிய நிலையில வந்துட்டுதே, அப்ப அப்படி உள்ள நிலையில இருக்கிறான் அந்த உயிரை போய் இங்க பிறக்க வச்சு திரும்ப இந்த ஐம்புல சூறாவளியா மயங்க வச்சு இல்லையா, மயங்க வச்சா அது பல்வேறு வினைகளை தான் செய்யும். அப்புறம் அதுக்கு வினைப்பாளன் கொடுப்பேன்னு சொல்லி பலவித பிறவைகள் கொடுத்து அதை போட்டு தூங்கப்பட வைப்பானே. எப்போ அந்த பிரமாமை வேண நிலைக்கு அது வந்து வேணும்னு உள்ள வந்துட்டதோ, அப்பவே அதுக்கு ஏற்றபடி ஏதாவது செஞ்சு அந்த ஆன்மாவை கடைத்தேற்றி விட வேண்டியதானே. எந்த ஒரு ஐயன் நமக்கு வரணும், நம்ம இதை கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா அப்படியா உள்ள யோகத்திலிருந்து பிரமாமை கிடைச்சு அவ வெளியே வந்தோம் எப்படி ஆயிடுச்சா அப்படின்னா ஐயோனா ஐயோனா யாரை பத்தியாவது பிடிக்கிறோம், நம்மளும் தான் இதுல இல்லையா, நம்மளும் தான் இதுல சேர்த்து நம்மளும் அம்மாக்கள் தான். அப்ப நாமளும் கருவில் இருக்கும்போது பிரமாமை தான் வேண்டியிருக்கிறோம். அப்போ நாம அதே நிலையில நம்மளை வந்து தொடர்ந்து இருக்க வச்சு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அப்படி செஞ்சிருக்கலாமே. அப்படி இருக்கிற வேண்டிய அண்ணா வந்து ஐம்புல சூறாவளி தாக்கக்கூடிய உலகத்துல போய் ஏன் தள்ளி விடுறாரு, அவன் நல்லதே வேண்டாம் இல்ல இல்ல நீ போய் ஐம்புலனுக்கு போன இந்த உலகத்துல பிறக்க வச்ச மாதிரி தான் இருக்குது இது காட்சிக்கு அப்படின்னா, அதாவது அந்த நிலையிலே உறுதியாக இல்லாதது இடத்துல ஆன்மாவினுடைய பக்குவ குறைபாடு தான். அறுவில இருக்கும்போது உலகத்து ஐம்புலன்களை அது அறியவில்லை, அந்த சூழலுக்குள்ள இன்னும் வரல. அப்போ வந்த பிறகும் அதை ஆன்மா தக்க வைத்துக் கொண்டிருந்தது என்று சொன்னால் சுவாமி என்ன செய்ய போறது இல்லை, அந்த ஆன்மாவை வந்து வலிந்து அதுக்கு மயக்க உணர்வை ஏற்படுத்த போறது இல்லை. மயக்க உணர்வு நமக்கு ஏற்படுதுன்னா அது இப்ப பார்த்தமே அந்த மூலமலமாகிய ஆன மலத்தின் வேலை தான், அந்த மயக்க உணர்வை போக்குவதுதான் சிவருமானுடைய வேலை, அதை ஏற்படுத்துவது அல்ல. ஏற்படுத்துவது காரணம் ஆணவமலம், அதுக்கு முழு பொறுப்பையும் நம்ம ஆணவமலமாலையும் போட்ட முடியாது. நம்முடைய அறிவு நிலை மந்தமாக இருப்பதுதான் ஆணவமலத்தின் ஆற்றலுக்கு நாம அகப்பட்டுக் கொண்டு அந்த மயக்க உணர்வுகளை ஈடுபடுகின்றோம். அந்த மயக்க உணர்வை போக்குவதுதான் சிவருமானுடைய வேலை. நீ என்னை பற்றி நீ சிந்தனை செய்ய உனக்கு வலிமை கிடைக்கும், ஆணவமலத்தின் மயக்கம் அமல செல்லுபடி ஆகாது, உன்னை பற்றியுள்ள ஆணவமலம் வலிமை கொண்டுரும், என்னையே நினை திருமுறைகளான நினை அஞ்செழுத்தான நினையும் இப்படி இந்த நூல்கள் மூலமா வழிகாட்டுறார். அப்போ உள்ள இருந்து இருக்கும் போது அந்த ஐம்புல சூழல்ல சாராம கருளை இருந்ததுனால நம்முடைய முந்தைய பிறவியினுடைய தாக்கங்களினாலே பிறப்பு வந்து தீயது என்றும் பிறவாமை தான் சிறந்ததுன்னு நினைக்கிறோம். என்ன அது ஒரு தற்காலிகத்தில் தோன்றிய பக்குவமா தான் அது இருக்கும். ஐயா அவர்கள் ஒவ்வொரு நூல் உரையில எழுதியிருப்பார் என்னவென்றால், தூங்கி விழித்து எழுவது காலையில விழித்து எழுவதற்கு அது வேற, இரவிலேயே நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நள்ளிரவிலே கொஞ்சம் விழிப்பு வரலாம் இல்லையா, கொஞ்சம் அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு திரும்ப தூங்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, அது வந்து முறையான விழிப்பு அல்ல, முறையான விழிப்பு ஆகாது. அத மாதிரி கொஞ்சம் புலன்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிற நேரம் ஒரு நல்ல சிந்தனைகள் வரலாம், ஆனா புலன்களுடைய சூழலை இருக்கும் போதும் அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் முத்திக்கு வழிவகுக்கும். அப்பதான் அந்த ஆன்மா முத்திர முத்தி நிலையை தந்தாலும் முத்தி நிலை நிலையா இருக்கும். புலன்கள் மேல சிறிதேறும் இச்சை இருந்தால் அந்த புலனை அனுபவிக்கணும் என்னன்னா இருக்கும், அப்ப பிறவி எடுத்தாதான் அதை அனுபவிக்க முடியும், அப்ப அந்த ஆன்மாவுக்கு பிறவிதான் கொடுக்க முடியும் இல்லையா. முத்திங்கிறது ஏதோ ஒரு பெரிய இது, அதை நான் சிலருக்கு தான் கொடுப்பேன் சிலருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சுவாமி எதுவும் பிடிவாதம் பண்ணல. புலன்கள் இடத்துல இச்சை இருந்தா அந்த சிந்தனை தானே ஒருத்தருக்கு இருக்கும், அப்ப உனக்கு உலகத்துல போய் பிறக்கணும் தானே இச்சை இருக்கும். யாருடைய இச்சைக்கு மாறாக சாமி எதுவும் செய்யவில்லை, நம்முடைய இச்சை வழிதான் நடத்துகின்றார். ஆகவே நம்முடைய விளைவுகளுக்கு நம்முடைய இச்சை தான் காரணம், அதுக்கு நாம தான் பொறுப்பு.